செல்வம், செவிச்செல்வம், முத்தம சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். காலம் அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இதற்கு விளக்கம் என்னன்னா, இவ்வுலகம் முழுவதையும் தமதாக கைப்பற்ற எண்ணுபவர்கள் அதனை கொள்வதற்கு ஏற்ற காலத்தை எண்ணி மனக்கலக்கம் இல்லாது அது வருமளவும் காத்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் ஆவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து. இதற்கு விளக்கம் என்னன்னா, ஊக்கமுடையவன் பகை மேல் படையெடுத்து செல்லாது, காலம் பார்த்து ஒதுங்கி இருத்தலானது எப்படின்னா, போர் புரியும் ஆட்டுக்கடா எதிராட்டின் மேல் நன்றாக பாய்வதற்கு பின்னே கால்களை வைக்கும் தன்மையை ஒத்ததாகும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்த தெரிந்த பாடலின் தெரியாத தகவல் இன்று ஒரு சிறப்பு என்னன்னா, நமது அன்பு சகோதரர் திரு மணிநிலவன் அவர்களின் விருப்ப பாடலாக இன்று ஒலிபரப்பாகின்றது. இந்த பாடல் மட்டுமல்ல, இன்று ஒலிபரப்பாக கூடிய அத்தனை பாடல்களும் அன்பு சகோதரர் மணிநிலவன் அவர்களுக்கு பிடித்த பாடல்கள். இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்க படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள், பாடல் ஆனந்த ராகம். இந்த பாட்டினுடைய ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வயலின் சேர்ந்து வாசிச்சா அந்த வாத்தியத்தினுடைய ஒலி எப்படி இருக்குமோ, அவ்வளவு அற்புதமா இளையராஜா ஆரம்பிச்சிருப்பாரு. தளபதி படத்துல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்ற பாட்டுக்கு பாம்பேல இசையமைப்பு கோர்க்கும் போது 100 வயலின்களுக்கு மேல வச்சு இந்த பாடலை வந்து அவங்க இசைக்கோர்வை செய்தாங்கன்ற செய்தி மிக பிரபலமானது. அதுக்கு எந்த அளவுலையும் இந்த பாட்டினுடைய ஆரம்பம் குறைவானது கிடையாது. இது ஒரு அழகான சிம்மேந்திர மத்தியம் ராகத்துல அமைஞ்சிருக்கும். இந்த ராகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த உணர்வை நமக்கு கொடுக்கும். ஆன்சைட்டியா இருக்கட்டும், மனசை காமாக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் மியூசிக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ உணர்வு, அந்த உணர்வை இந்த ராகம் நமக்கு வெளிப்படுத்தும். மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் கங்கையமரன் அவர்களின் வரிகளுடனும் குமாரமணன் பாடிய இந்த அற்புதமான பாடல் இன்று உங்களுக்காக ஒலிபரப்பாக போகின்றது. குமாரமணன் எத்தனையோ அற்புதமான பாடல்களை பாடியிருந்தா கூட, அவங்க தூக்கி உட்கார வைக்கக்கூடிய பாடல்னு சொன்னா இந்த ஆனந்த ராகத்தை தான் சொல்லணும். அவ்வளவு ஒரு அழகான குரல், அவங்களுக்கு இந்த பாடல் அவ்வளவு பொருத்தமா இருக்கும். ஆனந்த ராகம் இன்று அருமையான சனிக்கிழமை காலை வேளையில் உங்களுக்கு ஒலிக்கப் போகின்றது. வானொலின்னு சொன்ன உடனே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஒரு வெண்கல குரல். அந்த வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் அன்பு சகோதரர் திரு மணிநிலவன் அவர்கள். செவிகளுக்கு விருந்தாக வான்வழி உங்கள் வாசல் வந்தடையும் முத்தமிழ் சங்கத்தின் இந்த குரல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 7:50 ஒலிக்க தொடங்கும். இன்று நேற்றல்ல, கடந்து 27 வருடமாக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் குரல். இக்குரலூனின் வாழ்த்து கட்டுரை. வெள்ளி விழா காணும் முத்தமிழ் சங்கத்திற்கு வாழ்த்துக்கள். 100 கடந்து தமிழ் சேவையாற்றிட வாழ்த்துக்கள். கடந்த 27 ஆண்டுகளாக நிகழ்ச்சி சிறக்க தன் நேரத்தை ஒதுக்கி கற்பனை வளத்தின் மூலம் வளர்த்தவர்கள் எல்லோரும் பாராட்டிற்கும் பெருமைக்கும் உரியவர்கள். நிகழ்ச்சியை வடிவமைத்து எங்களை வழிநடத்திய ஐயா திரு தங்கமணி, சிரிக்க சிந்திக்க வைத்த திரு கோபி, அறிவுபூர்வமாக நிகழ்ச்சியை கொண்டு சென்ற திரு செந்தில்நாதன், இனிய குரலால் இசை மழை தந்த திரு ரவி முத்துமாணிக்கம், திருமதி ஷீபா சவுந்தர், திருமதி ரேணுகா மதன் தனது மெல்லிய குரலில் தமிழ் மெல்லிசையை காற்றில் தவளவிட்டு தனக்கென ஒரு ரசிகர் மன்றத்தை தக்க வைத்திருக்கும் திரு ராஜாமணி, அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய திருமதி மேரி தாஸ், பன்முக வித்தகர் திரு ஆம்ரோஸ் சாலமன், மற்றும் கடந்த 6 நம்முடன் பயணிக்கும் அன்பு சகோதரி திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்கள் நம் சங்கம் வானொலியின் சொத்து. படித்ததில் பிடித்தது திரை விமர்சனம், உரைநடை, கவிதைகள், கட்டுரைகள், மகளிர்தின நிகழ்ச்சி என பல்வேறு நிறங்களில் தன் திறமையால் மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்து விட்டார். அவருக்கு நம் நன்றியும் மகிழ்ச்சியும் உரித்தாகட்டும். கடந்த ஓராண்டாக நம்முடன் பயணிக்கும் அன்பு சகோதரி திருமதி மகேஸ்வரி சுப்பையா அவர்களது சிந்தனை நேரம் பயனுள்ள சிறந்த புது முயற்சி. அவருக்கும் நம் வரவேற்பும் வாழ்த்தும். நமது கலாச்சாரத்தினை பறைசாற்றி தமிழின் புகழ் பாடி தலைவர்களுக்கு பெருமை சேர்த்து மறைந்தவர்களின் பெருமை பாடி முத்தமிழின் முத்திரை பறிக்க செய்துள்ளோம். நேயர்களின் அன்பை பெற்றுள்ளோம். குறிப்பாக வாரம் தவறாமல் தங்கள் நேரத்தை தந்து கருத்துக்களை தெரிவிக்கும் ஐயா திரு சத்யமூர்த்தி சர்மா அவர்களும் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். பெரும் தொற்று காலத்திலும் நிகழ்ச்சி இடையராது, வாரம் தவறாது புது புது கருத்துக்கள் சிந்தனைகள் ஒழிக்க காரணமாக இருந்த அறிவிப்பாளர்களுக்கும் ஆதரவு தரும் சங்கத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் தடையின்றி அன்பை பொழியும் நேயர்களுக்கும் தவறினை சுட்டிக்காட்டும் அன்பர்களுக்கும் வானொலி நிலையத்தாருக்கும் பொருள் உதவி செய்திட்ட தொழிலதிபர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஒரு முழு நேர வானொலியாக நம் நிகழ்ச்சி மாற வேண்டும் என்னும் விருப்பத்துடன் நம் வானொலி உங்கள் வாழ்த்துக்களால் வாழ்கிறது, விமர்சனங்களால் வளர்கிறது. 25 முன் இந்த மண்ணில் விதையாய் விழுந்து இன்று மரமாய் வளர்ந்து நிற்கும் முத்தமிழ் சங்கத்தினை தலை நிமிர்ந்து பெருமையுடன் பார்க்கின்றேன். தமிழ் மொழி, தமிழர் நலம், தமிழர் பண்பாட்டினை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தடம் மாறாமல் மக்களாட்சி தத்துவத்தில் இயங்கும் ஒரே தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்று அடுத்த தலைமுறையினர் தம்மின் தம் மக்கள் என வளரும் காலத்தில் சங்கம் துணை நின்று வாழ வளர வகை செய்யும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாட்டில் முத்தமிழ் சங்கம் 100 கடந்து ஆள் போல வளர்ந்து நிற்கும் முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா சிறக்க வாழ்த்துக்கள். நமது சங்கத்தின் 25 ஆண்டு விழா மலரில் திரு மணிநிலவன் அவர்களின் வாழ்த்துச் செய்தியினை இன்று கேட்டீர்கள். வாரம் தவறாமல் கடந்த 27 தொடர்ந்து வானொலிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது அன்பு சகோதரர் திரு மணிநிலவன் அவர்கள். வெண்கல குரலுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். Oh,
தான் வாழ்த்தும் காதலி ஊரிய ராகம்
நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு தயக்கம் தேவைதானா? சிலர் எல்லோருடனும் கலகலப்பாக பழகுவார்கள், சிலர் தேர்ந்தெடுத்த சிலருடன் மட்டும் பழகுவார்கள். அறிமுகப்படுத்தாமல் பிறருடன் எப்படி பேசுவது என்று சிலர் வெகுவாக தயங்குவார்கள். அதிகமாக எல்லை மீறி பழகி அவமானத்தை அள்ளிக்கொண்டு வருபவர்களும் உண்டு. தன் வயதுக்கொத்த சம வயதுக்காரர்களிடம் மட்டும் சிலர் பழகுவார்கள். தம்மை விட வயதானவர்களுடன் பழக நேர்ந்தால் சிலர் கிண்டலடிப்பார்கள் அல்லது உம்மென்று இருந்து கழுத்தை அறுப்பார்கள். சிலரது இயல்பு தம்மை விட சின்ன பையன்களுடன் மட்டுமே பழகுவார்கள். இவர்களில் யார் செய்வது சரி, யார் செய்வது தவறு? முதல் விஷயம், பழகுவோம். தயக்கமின்றி பிறருடன் இன்முகத்துடன் பேசி பழகுவோம். விமானத்தில், ரயிலில், பேருந்தில் பயணம் செய்யும் போது மணிக்கணக்காக ஊமைகள் போலவே பயணிப்பவர்கள் சிலர் உண்டு. மேலை நாட்டவர்கள் விமான பயணங்களில் அருகில் உட்காரும் போதே ஹலோ அல்லது ஹாய் அல்லது குட் மார்னிங் சொல்லி இன்முகத்துடன் புன்னகை புரிவார்கள். மேற்கொண்டு பேசுவது உன் விருப்பம் என்று பந்தை நம் பக்கத்தில் தள்ளிவிடுவார்கள். தேவையற்ற தயக்கம், கேட்பதா வேண்டாமா என்ற குழப்பம், இவை முன்னேற்றத்தின் எதிரிகள். மற்றவரும் மனிதர்கள்தான். அளவாக அறிவாக பேசினால் யாரும் வெறுக்க மாட்டார்கள். மனதிற்குள் இரண்டு முறை மூன்று முறை பேசி பார்த்து கொண்டு கூட பேசலாம், தவறில்லை. தீர்க்கமாக, தீர்மானமாக, தெளிவாக பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள் அபரிமிதமான வெற்றி அடைவது நிச்சயம். எனவே வேண்டாத தயக்கத்தை விட்டொழிப்போம். ஒருமுறை ஒரு ஞானகுரு லண்டன் பயணம் செய்கிறார். கப்பல் மேல்தளத்தில் நின்று கொண்டிருந்தார். ஐரோப்பியர் ஒருவரும் அதே நேரத்தில் மேல்தளத்திற்கு வந்தார். குரு புன்னகை புரிந்து வரவேற்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டார். பேச்சு வளர்ந்தது. லண்டனில் குரு எங்கே தங்கப் போகிறார் என்று அறிய ஐரோப்பியர் விரும்பினார். நண்பர் வீட்டில் என்றார் குரு. அந்த நண்பரின் முகவரி தெரியுமா என்றார் ஐரோப்பியர். தெரியாது என்றார் குரு. அந்த ஏரியா இடமாவது தெரியுமா என்றார் ஐரோப்பியர். தெரியாது என்றார் குரு. லண்டனில் நீங்கள் தங்கப் போகும் நண்பரின் வீட்டு முகவரியின்றி நண்பரை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? அது அவ்வளவு சுலபமல்லவே என்றார் ஐரோப்பியர். அவரை கண்டுபிடிப்பது கடினமே அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே நான் அவரை கண்டுபிடித்து விட்டேன். இதோ என் எதிரில் நிற்கும் நீங்கள்தான் அந்த நண்பர் என்றார் குரு. ஐரோப்பியர் திகைத்து, நானா? நான் எப்படி உங்கள் நண்பராக முடியும் என்று இழுத்தார். குரு, நண்பரே, நீங்களும் மனிதன், நானும் மனிதன், நாம் நண்பராவதற்கு இதைவிட என்ன தகுதிகள் வேண்டும் என்றார். ஐரோப்பியர் கைகுலுக்கி தழுவிக்கொண்டு தன் வீட்டில் தங்க அழைத்தார் என்பது ஒரு கதை. தயக்கமின்றி கூச்சமின்றி பழகுவது வெற்றிக்கான வித்து. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மை விட வயதில் சிறியவர்களுடன் பழகினால் மனசு இளமையாக உற்சாகமாக இருக்கும். அது அவசியம். ஷீரடி சாய்பாபா சின்ன பையன்களுடன் கோலி ஆடுவார் என்பது ஒரு செய்தி. மனம் சந்தோஷமாக இருக்க இதுவே சரியான வழியும் கூட. நம்மை விட பெரியவர்களுடன் பழகினால் அறிவு வேகமாக விருத்தியாகும் என்பது நிஜம். பல புத்தகங்கள் படித்த அனுபவம், வெற்றி ரகசியம் முதியவர்களுடன் பழகினால் கிடைக்கும் என்பது அனுபவம். நம்மை விட சிறியவர்களுடன் பழகினால் மனது இளமையாகும், பெரியவர்களுடன் பழகினால் அறிவு விருத்தியாகும், சமமானவர்களுடன் பழகினால் மகிழ்ச்சி அதிகமாகும். பழகுவோம், பழகுவோம், தயக்கமின்றி பழகுவோம். நன்றி.
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
பொதுவா படித்ததில் பிடித்ததுன்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா, படித்ததில் உரைத்தது. கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தாங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு, கேட்கவா? இது என்ன புதுசா என்கிட்ட கேட்ட? என்கிட்ட பேசுவ, கேளு. இல்ல, ஒரு மாசமா சீக்கிரமா வீட்டுக்கு வர்றீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கறீங்க, திடீர்னு கொஞ்சம் நெருக்கமா இருக்கீங்க. அதுதான், ஒண்ணுமில்லையே, எப்பவும் போலதான் இருக்கேன். மறைக்காதீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, என்னத்த சொல்ல? என்ன, ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்கத்தான் இப்படி நடிக்கிறீங்களா? போடி லூசு. ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான், நீயா கேப்ப சொல்லணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸ் ஆனான். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? அவன் இல்லைன்னு தலையாட்டினபடிக்கே அவனது அலுவலக பைய திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது, படி அப்படின்னு சொல்லிட்டு பின்னால சாஞ்சி உட்கார்ந்தான். அவன் படிக்க தொடங்கினான். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன். உங்க அப்பாவுக்கு மனைவியா உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையா படி. அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதி இன்னொரு நாள் காத்திருக்க படிக்காத. உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா, நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்குத்தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணம் ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை, அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்க அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார். நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தோணை. நாம தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, நீங்க வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையா சொல்லுவீங்க, அதுல பாதி பொய் இருக்கும், அதெல்லாம் உங்க கற்பனைன்னு நினைச்சு ரசிச்சேன். அப்புறம் நீங்க வளர்ந்தீங்க, அம்மா கிட்ட சொல்ல எதுவுமே இல்லாம போச்சு. ஆனா உங்கள்ட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு. இப்ப வெளியே போகணும், இப்படியே வெளியே போகணும்னு. ஆனா வர்ற டைம் கேட்க முடியுமா அம்மாவால? காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க சாப்பிட்டு வர்றீங்களா, சாப்பிடாம வர்றீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் அரட்டைன்னு பிஸி. இடையில உங்க அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரபி பண்ணணும், காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கை ஆயிடுச்சு பாத்தியா. அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்ப அவ எப்படி இருக்கான்னு கூட அவளா முடிவு செய்யற நேரத்துல தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்க அவ காத்துக்கிட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம், அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட. நீ கடைசி 5 வருஷத்துல அம்மாட்ட பேசினத கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளவுதான். உங்க அப்பா வாழ்ற காலத்துல பிஸியா இருந்தாரு, நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்துல எதுவும் இல்லாம இருந்தாரு, ஆனா மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தாரு. என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்ல. பேப்பர் படிச்சாரு, புக்கு படிச்சாரு, தூங்குனாரு. ஏன்னா பேச வேண்டிய காலத்துல பேசல, பேச நேரம் இருந்த காலத்துல பேச விஷயம் இல்ல, அனுபவமும் இல்ல. இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்க நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலையும் எனக்கு தெரியறது காத்துக்கிட்டு இருக்கிற ஏக்கம் மட்டும்தான். உன்ன மாதிரி பசங்க கூட்டிகிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதுல இன்னைக்கே வாழ்ந்துடணும், அடுத்த 6 நாள் இவன் கூட பேச முடியாதுன்ற ஒரு வேகம் இருக்கிறத பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்டதெல்லாம் செய்யற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானே நினைவுப்பு வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னு யோசிக்கிறியா? என் காலத்துல இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனா நீ அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் யோசிப்பியல்ல, அதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் உயிரோடு இருக்கும் போதே சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது. அதனாலதான் இப்ப சொல்றேன். உனக்கு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனா அவ வெளிக்காட்டும் போது உங்க அப்பா கட்டில நகர முடியாம இருந்தாரு. அவருதான் அப்பான்னு அவ காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி. அப்பா கூட அங்க போகணும் இங்க போகணும்ன்ற எந்த ஆசையும் நிறைவேறல. அவ அப்பா கடைசி காலத்துல சும்மா இருந்த போது அவர் பேசுனதை அவ கேட்க முடியல. ஏன்னா அவ வேற வீட்டுக்கு போயிட்டான். பாத்திய வாழ்க்கைய, நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத. உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்னைக்கு 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. இன்னும் சொல்ல போனா இப்ப நீ உழைக்கிறது உன்னோட 10 வருஷம் கழிச்சு செலவழிக்க போறதுக்கு தான். அத கொஞ்சம் குறைச்சுக்கோ. சீக்கிரமா வீட்டுக்கு வா, பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும் போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா செய்வன்னு நம்புறேன். ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன்தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுடவா போற? கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 பெரிய ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு போன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்யற? அப்பா என்ன செய்யறாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமேல் அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை.
பூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிந்தேனே. சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே,
சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த சொல்ல கிளியே.
இந்த இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாடும் இந்த அன்பு கதையே. ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே,
சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்த சொல்ல கிளியே,
இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாடும் இந்த அன்பு கதையே.
நல்லது நேர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. நம்முடைய சகோதரி அன்னபூர்ணி அவர்கள் விருப்பமான என்னுடைய விருப்பமான பாடல்களை கேட்டபொழுது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் அது நம்ம நிறைய பாடல்கள் இருக்கும்போது அதில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதருடைய எழுதிய பாடல்களாக இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து திரு கங்கை அமரன் அவர்கள் எழுதிய பாடல்களை இந்த வார நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப இருக்கோம். கங்கைமரன் அவர்கள் 78 வயதாகிறது. அவர் தன்னை எந்த ஒரு அடையாளத்துக்கு பின்னும் அவர் தன்னை சுருக்கி கொண்டதில்லை. ஒரு நல்ல கவிஞர். 16 வயதிலே படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே பாடலிருந்து மிகவும் புகழ்பெற்ற பாடல்களை எழுதியவர் அவர். பன்னீர் புஷ்பங்கள், கரகாட்டக்காரன் போன்ற படத்தில் உள்ள எல்லா பாடல்களையும் அவரே தான் எழுதியிருக்கின்றார். ஆனால் அது பெரிய கவிஞர் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதில்லை. அதே மாதிரி கோழி கூவுது, கரகாட்டக்காரன் போன்ற வெற்றிகரமான ஓடிய படங்களுடைய இயக்குனர், தன்னை ஒரு பெரிய பிரபலமான இயக்குனர் என்று அவர் சொல்லி கொண்டதில்லை. அப்புறம் மௌனகீதங்கள், சுவரில்லாத சித்திரங்கள், வாழ்வே மாயம், சட்டம் போன்ற நல்ல பிரபலமான நடிகர்கள் நடித்த படங்களுக்கான இசையமைப்பாளராகவும் இருந்திருக்காரு. அந்த மாதிரியும் அவர் தன்னை சொல்லிக்கிட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு மனிதரை கொண்டாடணும் அப்படின்னா அவர் எழுதிய பாடல்களை இந்த வார நிகழ்ச்சியில நம்ம ஒளிபரப்பணும். பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய விருப்பமான பாடல்கள், கங்கைமரன் எழுதிய பாடல்களை எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை அடுத்த வாரம் வரும் வாரங்களில் நாங்கள் ஒளிபரப்புவோம். இந்த வார நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரிகள் திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் திருமதி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
இரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும், இரு கண்மணி பன் இமைகள் தாழலயம், பொது இசை.
தெரியாதது வண்ணம் தெளியாதது எண்ணம் கலையாதது வண்ணம் அழியாதது அடங்காதது அணிமீறி